குழுமி இருக்கும் மையம்புகளில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் உங்களிடையே இருப்பது வழக்கம். ஆண்டவரை பற்றி இறைவனை பற்றி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சாதாரணமாக பல விஷயங்கள் உலக செய்திகள் அவர்களை நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தால் அல்லது பார்த்து கொண்டிருந்தால் அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் மனிதனுக்கு உண்டு. அதில் செய்திகளின் வழியாக பொழுதுபோக்குவது என்பது அது நமது வாழ்க்கையிலே நம்முடைய உத்தியோகமாக இருக்கிறது. பேச்சுகளின் வாயிலாக பொழுதை கழிப்பது என்பது ஆண்டவனுடைய துறையிலே அந்த காலத்திலிருந்து எந்த காலமாக இருந்தாலும் அதாவது பிரவசனங்களை கேட்பது என்பது அதுதான் பேச்சு என்று தெய்வீக வழிபாட்டு முறையிலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரவசன முறைகள் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அதாவது ராமாயணத்தை பற்றி அதிலே மக்களுக்கு அதிகமாக விருப்பம் இருக்கிறது என்று தெரிய வந்தது. அப்படி வந்தவுடன் அந்த பெரிய ராமாயணத்தில் எந்த பகுதியை எடுத்து சொல்லலாம் பேசலாம் அல்லது தொடர்ச்சியாக பேசலாமா என்பதை யோசித்து எத்தனை நாட்கள் எவ்வளவு நேரம் என்று முடிவு செய்வதெல்லாம் பக்தி மார்க்கம்தான். இந்த முடிவு என்பது பேசுகின்றவர்களுடைய முடிவாகவும் இருக்கிறது, கேட்கின்றவர்களுடைய முடிவாகவும் இருக்கிறது. அதனால்தான் இந்த முடிவுகள் எல்லாமே ஒரு பலனை தரும். முடிவாக எதை நாம் செய்வதாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் முழுமையானவைகள் என்று பெயர். எந்த மனிதருக்கும் எந்த பாகத்திலே வாழ்கின்ற உலகிலே எங்கு வாழ்கின்ற யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரை குறையாக எதையுமே எவராலும் செய்ய முடியாது, செய்ய விருப்பப்பட மாட்டார்கள். முழுமையாக செய்தால்தான் அவர்களுக்கு வாழ்க்கையிலே திருப்தியை அளிக்கும், பலனையும் தரும். இந்த முழுமையாக என்று சொல்லும் பொழுது பகவத் விஷயத்திலே முழுமையானது எது? ஒரு நாளிலே சிறிது நேரம் என்பது அந்த சிறிது நேரத்தில் முழுமையாக செய்வது. இதுபோல பல நூற்றாண்டுகளில் பல பேர் ஒவ்வொருவராக ஆங்காங்கே தனித்தனியாக இந்தியாவிலே பல மாநிலங்களிலே எங்கு இருந்தாலும் ஆங்காங்கே ஆணும் பெண்ணும் முழுமையாக சிறிது நேரம் அது காலையிலோ அல்லது மாலையிலோ என்று இறைவனை பற்றி முழுமையான செய்கைகளை செய்து கொண்டிருந்தாங்க. இதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி முழுமையாக செய்து கொண்டிருந்தவர்கள் அனைவருமே இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள், மகான்கள் என்று சொல்லப்பட்டார்கள். ஞானானந்த சுவாமிகள் அப்படி இந்த உங்களுக்கு சமீப காலத்திலே இருந்தோம் அப்படி சொல்லும்போது சமீப காலம் இந்த நூற்றம் அவர் இறைவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அவர் பாண்டுரங்கன் அப்படின்ன பகவான் கிருஷ்ணனை அவர் தன்னுடைய மனதிலே வைத்து உபாசனாமூர்த்தியாக வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்தார். அதிலே சிறிதளவு கூட தனக்கு விருப்பம் குறையக்கூடாது என்று எண்ணினார். இந்த ஒவ்வொரு மகான்களும் எண்ணுவது என்ன என்றால் பிறனுக்கு பக்தி குறையக்கூடாது என்று எண்ணுவது கிடையாது. அது நம்முடைய வேலை அல்ல. அனைவருக்கும் பக்தி வரும். அதுதான் பக்தி மார்க்கத்திலே நேர்மையாக இருக்கின்ற ஒரு செய்தி, பாசிட்டிவ் ஆன்சர். நேர்மையாக இருக்கின்ற செய்திக்கு தான் பாசிட்டிவ் ஆன்சர். நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்லுகிறேன் என்பதனால் அதற்கு பாசிட்டிவ் ஆன்சர்னு பேர். ஆனால் உண்மை அதுதான். உண்மையை எடுத்து சொல்லும் பொழுது அவைகள் எல்லாம் பதில்களாக மாறுகின்றன. இப்படி பல அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பதில்களை சொன்னாங்க, எவ்வளவோ பதில்களை சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் புத்தக வடிவங்களாக வந்திருக்குங்கன்னு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல பகவானை உபாசிப்பது என்பது ஒரு முடிவு. இந்த முடிவுக்கு வந்தவுடன் அப்படி இறைவனை வழிபடுகின்றவர்கள் வீட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். மற்ற நேரங்களிலே அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கு அவர் சில வேலைகளை செய்திருக்கலாம், தையல் வேலையை செய்திருக்கலாம். சில பேர் அவருடைய உணவுக்காக செய்யப்பட்ட வேலையாக இருக்கும், வேறு சில வேலைகளை சில பேர் செய்து கொண்டிருக்கலாம். அதுதான். ஆனால் அவர்களுடைய முடிவான வேலை என்பது அவர்கள் தீர்மானித்துக் கொண்டது என்ன? பக்தி மார்க்கம் என்பதுதான் தங்களுடைய முடிவான ஒரு வேலை என்று எண்ணினார். இதற்கு பூஜை என்று பெயர். இந்த பூஜைகளை அனைவராலும் மேற்கொள்ள முடியுமா என்றால் முடியும். முடியாதது ஒன்றும் இல்லை. நேரம் என்பது கிடைக்காமல் இருக்கிறது என்பது ஒரு உண்மை. அதாவது நமக்கு ஒரு இன்னைக்கு முழுக்க எவ்வளவோ நேரத்துல நமக்கு சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ ஓய்வு நேரம் கிடைத்து இருக்கலாம். ஆனால் பகவானை வேண்டுகின்ற அளவுக்கு ஒரு விக்கிரக ஆராதனை சிறிய அளவிலே செய்வதற்கு அல்லது ஒரு சாரதிராமத்தை வைத்து சும்மா பெரிய அளவிலே செய்ய வேண்டும் என்று கூட இல்லாமல் அப்படி பட்டி திறந்து தொட்டு அப்படி நமஸ்காரம் விட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை ஆரம்பிப்பது, தினமும் காலையிலே இதை செய்கிறார் என்பது, இது ஒரு முடிவாக இருக்க வேண்டும். முடிவாக இருந்தால் அதற்கு பலனும் உண்டு. இதைத்தான் பகவான் சொல்லுகிறான். கீதையிலும் சரி எல்லா காலத்திலும் சரி மகான்களும் என்ன சொல்லுகிறார்கள், பூஜையிலே பலன் கிடைக்கிறது, பலன் இல்லாமல் எதுவுமே இல்லை. பலன் இல்லாமல் ஒரு பூஜை இருந்து கொண்டே இருக்குமே ஆனால் அது பல நூற்றாண்டுகளாக ஒரு நாட்டிலே அது ஒரு பயிற்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அர்த்தம். நடுவில் எப்பப்ப பலன் கிடைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பயிற்சியாக நடந்து கொண்டிருப்பது அப்படின்னா அதை தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக புழக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெயர் மதம். மதம்னா உடனே நம்ம அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சியோ அல்லது ஒரு கழகமோ அல்லது ஒரு அசோசியேஷனோ அது தொடர்ந்து ஒரு இடத்துல இயங்கி கொண்டு வரலாம். அப்படி ஒரு குழுவாக இயங்கி கொண்டு வரும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற கொள்கையில ஒரு வேகம் இருக்கத்தான் செய்யும். வேகமே இல்லாத ஒரு சங்கத்தை நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எனவோ சார் 30 பேர் இருக்காங்க, என்னென்ன தெரியல, ஒரு வேகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுக்கு கூடுறாங்கன்னு தெரியல, எதுக்கு போறாங்கன்னு தெரியல. அந்த அதுக்கு கூட்டம்னு பேர். அதனால 2 பேர் இருந்தால் அது பெயர் கம்பெனி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாரு. 3 பேர் இருந்தால் அது கிரௌடுன்னு பேர். 3 பேர் இருந்தாலே அதுக்கு கூட்டம்னு தான் பேர். அதனாலதான் நீங்க கூட்டம் போட்டோம் அல்லது நான் கூட்டம் போட்டோம், 3 பேர் இருந்தா கூட அது பொதுக்கூட்டம் தான். 3 பேருக்கு கீழே இருந்தா 2 பேர் இருக்காங்க, அவங்க ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பகவான் 1, நீங்க 2, நம்ம 2 பேருக்கு மத்தியில 3வது யாரு அப்படின்னு, 3வது பேர் இல்லவே கிடையாது. அதனால்தான் பகவத் விஷயம்ங்கிறது சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதுல உயர்வான ஒரு செயலாக இருக்கும், அதுல ஒரு பலன் நமக்கு. இப்போ இது மாதிரி நான் பண்றதுக்கு சுவாமிக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் அவரை கும்பிடுகின்ற ஒரு ஒரு இடத்துலே அவர் கேட்டார். ஒருத்தர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், சரி நீங்கள் எதை செய்யறதா இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த மாதிரி செய்யுங்க அப்படி. தினமும் அவர் விட்டு தென்னைக்கு இவர் வந்து விட்டு போவது வழக்கம். யாரு இப்படி சொல்றது? நான் தான்னா நான் தான் உங்க வீட்டு தென்னைக்கு வந்துட்டு போறேன்னு இருக்கோம். தென்னைன்னா உட்காருன்ற இடம். இதுல வந்து உங்களை பார்த்து ஏதாவது சொல்லி விட்டு போவது வழக்கம். இது போல எவ்வளவோ மகான்கள் தஞ்சாவூர் ஜில்லாவில் பார்த்தாலும் சரி, கும்பகோணத்தில் பார்த்தாலும் சரி, வேற மாயவரம் போகுந்த மரத்தில் பார்த்தாலும் சரி, இப்பவும் இருக்கிறார்கள், கொண்டு இருக்கிறார்கள் எல்லா இடத்துல. எல்லா காலத்திலையும் இந்த மாதிரி சில பேர் விட்டு திருநெல்வேலி சில மகான்கள் உட்கார்ந்து கொண்டே இருந்து கடைசி வரை சமாதி ஆகிவிட்டார். சில பேர் மடத்தில் இருந்து பல நாள் இருந்து பகவானை பூஜை செய்து சமாதி ஆகிவிட்டார். சில பேர் மரத்தடியில் உட்கார்ந்திருந்து பரநாள் இருந்து அவரும் பகவான் இடத்துல போய் சேர்ந்து விட்டாலும் சமாதி ஆகிட்டார். இப்படி இவர்களை நாடி செல்லுகின்ற நிலை என்பது வேண்டுமா வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். ஒருத்தருக்கு தெரிஞ்சா போறோம், அதுவே போதும். அதுதான் மகான்களை வழிபடுவது என்பது ஆகும். மகான்களை ஆசிரியிப்பது என்பதாகும். பகவானை ஆசிரியிப்பது என்பது நம் வீட்டுக்குள் இறைவன் புகுந்த நமது சொந்த விஷயம் பார்த்தீங்களா. நான் தான் எங்க வீட்டில் ஒரு பூஜை செய்து கொண்டிருக்கிறேன்னா அது என்னுடைய சொந்த விஷயமாக ஆகிவிட்டது பார்த்தீங்களா. இது தான் அழகு என்று பெயர். இந்த சார் எதையோ சொல்லிட்டு அழகுங்கிறது சொல்லுங்கள். உலகத்திலே பல விதமான அழகு சாதனங்கள் இருக்கின்றன. இந்த அழகு சாதனங்களை எல்லாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி மனிதர்களும் மக்கள் விரும்புவார்கள். விரும்புகிறதுனால தான் அழகு சாதனங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் நிறைய விற்கிறது, கரிகாய்கள் நிறைய விற்கின்றன. அதுக்காக அதுதான் உபயோகப்படுகிறது அப்படிங்கிறதுனால அழகு சாதனங்களே மார்க்கெட்டில் வரக்கூடாது என்று சொல்ல முடியுமா? முடியாது. கரிகாய்களும் நிறைய மார்க்கெட்லேயே விட்டு கொண்டிருக்கின்றதா இல்லை, அழகு சாதனங்களும் கடைத்தருவுகளே மார்க்கெட்லேயே பல இடங்களில் விட்டு கொண்டிருக்கும். இதுபோல பகவானுக்கு சுவாமியை பூஜை செய்வதிலே நம்மிடத்திலே விளங்குகின்ற அழகு எது அப்படின்னு ஒரு மாநிலத்திலே கேட்கப்பட்டதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுதல் வேண்டும். பல நாள் கேட்டு கேட்டு அவர் இடத்துல உட்கார்ந்து விட்டு விட்டு போயிடுவார். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒரு நாளைக்கு இதே கல்வியை மறுபடியும் கேட்டார். கேட்கும்பொழுது அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த எழுத்த வீட்டிலே தெரு, இங்க ஒரு வீடு, அந்த எழுத்த தெருவிலே அந்த வரிசை, இந்த வரிசை, அந்த வரிசையிலே 10 வீடு, இந்த வரிசையிலே 20 வீடு. அவர் அங்க உட்கார்ந்து இந்த வரிசையில இருக்கிற வீடுகளிலே பல இடங்கள் அந்த வீட்டுக்கு கீழே பக்கத்து கீழே பக்கத்துல மண்ணில் மரத்தடியிலே யாராவது உட்கார்ந்து எப்பொழுது வெத்தலை பார்க்க போடுவார்கள் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் சொன்னார், இதுக்கு எப்ப வேணாம் போடலாம், வெத்தலை பார்க்க எப்ப வேணாம் போடலாம், அது ஒரு நேரமா ரெண்டு நேரமா எப்ப தோன்றுகிறதோ அப்போ இதெல்லாம் வெத்தலை பார்க்க போடலாம். இது நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனையோ பேர் பெண்கள் வேற விதமாக போடலாம், ஆண்கள் எத்தனையோ பேர் பல வயதில் உள்ளவர்கள் திடீர்னு என்ன வெத்தலை பார்க்க விட போறாரு. அது ஒரு அழகு, வெத்தலை போடுறது ஒரு அழகான இருக்கும். ஆமா, வெத்தலை போடுறதுல பல விதமான அழகுகள் இருக்கின்றன. அதனாலதான் அதெல்லாம் அந்த விதமா அந்த பல விதமாக வெத்தலை போடுகின்றவர்கள் அங்கே ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் நாடகத்திலேயும் சினிமாலையும் காமிக்கிறாங்க. இல்லைன்னா வெத்தலை போடுறவர்களை காமிப்பானே, அவங்க முன்ன கேமரா வச்சுட்டு அப்புறம் அதை எடுப்பானே, டைரக்டருக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்திருக்கு எதுக்காக இந்த வெத்தலை போடுறவரை காமிக்கிறாரு. அதாவது இப்பொழுது அவர் மனம் சாந்தி அடைந்திருக்கிறது. பல வேலைகளுக்கு மத்தியில் டக்குன்னு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து பல பேர் பாத்திரப்பெயர்கள் போடுகின்றவர்களே உட்கார்ந்து கொண்டு வெத்தலை போடுவது என்பது இருக்கிறது. எப்படி இரண்டு கால்களை சப்பனம் சப்பனாம்பல் போட்டுக்கொண்டு போடுது, எப்படி வெத்தலை போடுறதா இருந்தால் இந்த மாதிரியான வெத்தலை போடுகின்ற காட்சிகளை எங்கு பார்க்கலாம், வீடுகளிலே பார்க்கலாம், வீட்டு தென்னைகளிலே பார்க்கலாம், ரோட்ல உட்கார்ந்து போடுறோம் சப்பளாங்கல் போட்டு போட்டு வெத்தலை போடுவோம், மற்றவன் இங்கே போடுறது இந்த மாதிரி மரத்தடியில 10-15 பேருக்கு மத்தியில வெத்தலை போடுகின்றவர்கள் எப்படி போடுகிறார்கள், குத்துக்கால் அப்படின்னு சொல்லி குந்தி உட்கார்ந்து கொண்டு அவர்களோட பேசிக்கொண்டே போடுகிறார்கள். என்னையா அழகு சாதனங்கள்னு சொல்லிட்டு இது ஒரு அழகு சாதனமா? ஆமா, நீங்க எப்படி உட்கார்ந்து கொண்டு வெத்தலை போடணும் அப்படி போடுங்க, இது அழகு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், இது என்ன ஒரு காட்சி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அதனால பகவான் மனதுக்குள்ள வைத்து அவன் நமது பக்தி மார்க்கத்துக்கு காரணமாக அவன் இருந்து விட்டான் என்று என்ன எது வழி அப்படின்னா அதற்கு அலங்காரம் என்று பேர். அதனால்தான் பகவானுக்கு அலங்காரம் செய்கிறார்கள் கோயில்களிலே. இல்லைன்னா வைத்து வழிவிடுகின்ற விக்கிரகம் என்பது ஒரு பெரிய அழகுதான். பார்த்தசாரதி கோவிலுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? சென்றிருக்கிறீர்கள். நான் ரொம்ப நாள் ஆச்சு போயிருக்கேன், கோவிலுக்கு போக கூடாதுன்னு இல்லை, இப்போ போயிட்டு உள்ளேயும் போகலாம், சுவாமி எப்போ கூப்பிடுக்கிறாரோ போகலாம் அப்படின்னு இருக்கேன். அது மாதிரி அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இருக்கிற பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு உள்ள கருவறைக்கு பக்கத்தில் சுவாமி பக்கத்தில் பெருமாளுக்கு பக்கத்தில் பார்த்தசாரதி பெருமாளையும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ஓயரம் விக்கிரகங்களை பேசியிருக்கோம், ஸ்ரீதேவி பூதேவி தாயார் அப்படின்ற பேர் அமர்ந்திருக்கின்ற கோலத்திலே தாயார் வெளியில இருப்பார் வேற ஒரு இடத்துல. இது ஸ்ரீதேவி பூதேவி திருமகளும் அவர்கிட்ட நடுவது சுவாமிகளின் முகத்துல எல்லாம் கற்பதற்கா புள்ளிகள் இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய நகைகள் எல்லாம் சாத்தி வைக்கப்பட்டிருக்கும், அற்புதமாக இருப்பார் பார்த்தாதி பெருமாள். அது என்னுடைய வரலாறு சொல்லப்படுவது கண்ணன் பாரத போரிலே அர்ஜுனனுக்கு உதவி செய்தான், எப்படியெல்லாம் உதவி செய்தான் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதற்கு எவ்வளவோ பேர் விரோதமாக சொல்லுவார்கள், இந்த பார்த்தாதி பெருமாளை பார்த்தால் போதும், எதிர் பக்கத்திலிருந்து போடுகின்ற அம்புகளை எல்லாம் தான் உடல் முழுவதும் தன் உடலிலே வாங்கி கொண்டான் பகவான் பார்த்தசாரதி. பார்த்தனுக்கு சாரதியாயிருந்த கண்ணன் அந்த முகத்திலே அந்த தழும்புகள் தான் அந்த விக்கிரகத்துல கருப்பாக இருக்கிறது என்று அந்த கோயிலிலே வரலாறாக நீண்ட நெடுங்காலமாக சொல்லப்படுகிறது. சுவாமியுடைய முகத்தை பார்த்தா தெரியும் கருப்பா இருக்கும், ஒன்றும் தெரியாது. இந்த போட்டிருக்கிற தங்க கிரீடம் வைர கிரீடம் சாத்தப்பட்டிருக்கின்ற நகைகள் இதற்கு மத்தியிலே அந்த முகம் அப்படி தெரியும். அவ்வளவுதான். எவ்வளோ விக்கிரகங்கள் பார்த்துருக்கிறீர்கள், அப்படியா இருக்கிறது பல இடங்கள்ல பல 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 பலன் இருக்கும். இந்த சுவாமி எப்படி இருப்பார், அவருக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு, நகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு, போட்டு ஒரே ஒரு மாலை மட்டும்தான் சாத்தப்படும், சிவபெருமானுக்கு சாத்தப்படுகின்ற நிலை வேறு. கபாலீஸ்வரர் ரிஷபவாகனத்திலே வரும்பொழுது அவரை பூக்களால் அலங்கரிக்கின்ற வடிவம் அமைப்பு என்பது வேறு. கந்தசாமி கோவிலிலே முருகப்பெருமானை அலங்காரம் செய்து 18 நாள் பிரம்ம உற்சவத்தில் அவரை வெளியில் எடுத்துக் கொண்டு வர நிலை என்று வேறு பார்த்திருப்பீர்கள். இங்கே பார்த்தசாரதி பெருமாளையும் சரி, எங்கள் திருவேந்திபுரத்தில் தேவநாத பெருமாளாக இருந்தாலும் சரி, எந்த ஊர் பெருமாளாக இருந்தாலும் சரி, அவர்கள் முத்து வைரம் மாணிக்கம் என்ற நகைகளால் மட்டுமே அலங்கரிக்கப்படுகிறது. மிக அதிகமாக அதான் ஒரே ஒரு மாலை தான் சாற்றப்படும். மூணு மாலை சாத்தியம் சுவாமி எடுத்துக்கொண்டு போவார்கள் பார்க்கலாம். இது போல சுவாமிக்கு அழகு அப்படிங்கிறது இது சாதாரணமாக பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது பகவான் அழகாக இருக்கிறான். அது பேசப்படுகின்ற ஒரு நிலை. விக்கிரகத்தை வைத்தல், அதை அலங்காரம் செய்தல், அபிஷேகம் செய்து துணியை கட்டி அலங்காரம் செய்தல், இதன் பெயர் என்ன? இறைவனை பேசப்படுகின்ற நிலை அப்படின்னு வாய் திறந்து சொன்னார். பல நாள் கும்பிட்டு கொண்டிருந்த ஒருவரை பார்த்து ஒரு குருநாதர், பகவானை பேசுவது என்பது வாயால் பேசுவது மட்டும் பேசுவது அல்ல, பிறர் வாயால் சொல்லுவதை மட்டும் கேட்டு நாம் சென்று விடுவது என்பது மட்டுமல்ல, இவை இரண்டும் நம் மனதில் இறைவனை பதித்துக் கொள்ளுகின்ற நிலையாக இருக்கலாம். தரையிலே சிமெண்ட் போட வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன வேலைகளை செய்கிறோமோ அது போன்றதுதான் இவைகள். ஆனால் அவனுக்கு அலங்காரம் செய்து அதை பார்ப்பது என்பது நாம் இறைவனை பற்றி பேசுகின்ற ஒரு நிலை என்றுதான் கொள்ள வேண்டும். அப்படி என்ன பார்க்கணும், பூஜை பண்ணுகின்ற முதல் செயலே பேச்சு என்றே கருதப்படுகிறது. அப்படின்னா இதுக்கப்புறம் பகவானை பற்றி பேசாமல் எண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும், பேசுவதற்கே அலங்காரம் செய்ய வேண்டும் என்றால் இறைவனை எண்ணுவதற்கு இன்னமும் எவ்வளவு செய்ய வேண்டும்? பூசுவதும் வெந்நீர், ஊன்பதும் பொங்கு அரவம், பேசுவதும் திருவாயால் மறைவோலும் காணியடி, பூசுவதும் பேசுவதும் ஊன்பதும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பு ஆக்கினான் சாழலோ என்றார் மாணிக்க வாசகர். தனது மணிவாசகத்திலே மணிமணியான வாசகம் என்பதனால் அதற்கு மணிவாசகம், மாணிக்க வாசகம் அப்படின்னா, வான்கலந்த மாணிக்க வாசக என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீச்சுவை கலந்து இனிப்பது போல் இருக்கின்றதே என்றார் அருட்பிரகாச வள்ளலார். அருட்பிரகாச வள்ளலார் மாணிக்க வாசகரை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றார், வான்கலந்த மாணிக்க வாசகர், உன்னுடைய செய்யுளெல்லாம் ஊன் கலந்ததல்ல, என் உயிர் மட்டும் கலந்ததல்ல, வான் கலந்தது. வானமண்டலத்திலே என்ன இருக்கிறதோ அவைகளெல்லாம் இந்த பாடலிலே கலந்திருக்கிறது என்றார். அதனால்தான் திருவாசகத்துக்கு உருகாதான் ஒரு வாசகத்துக்கும் உருகான் ஒரு பழமொழி நீண்ட நெடுங்காலமாக இருக்கு. அதுபோல நீங்கள் பாருங்கள், வான் கலந்த மாட்டேன பக்தி மார்க்கத்திலே இது செய்யணும்னு விக்கிரகத்தை வாங்கிட்டார். குருநாதர் நமஸ்காரம் பண்ணார், வீட்டுக்கு போயிட்டார். பல நாள் ஆச்சு, திரும்பவே இல்லை. சிஷியர்கள் சொல்லி அவர் போய் என்ன பண்றாருன்னு பாருங்க சொன்னார். வீட்டுக்கு போய் பார்த்தார்கள் எல்லாம், ஓடி வந்து சில பேர் சொன்னார்கள், அனவரதம் சுவாமியினுடைய விக்கிரகத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி கொண்டே இருக்கார், உலகாம மந்திரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார், துடைக்கிறார், தொட்டு 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 துணியால் துடைக்கிறார், பல பலன்னு விக்கிரகத்தை வச்சுக்கார். அப்பதான் குருநாதர் டக்குன்னு அப்படி சொன்ன சிஷியனை அடித்தார். விக்கிரகமா வைத்துக் கொண்டிருக்கிறான் அவன், துணியால் தொட்டு தொட்டு துடைக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படி நினைக்கிறான் என்று பார். உலோகத்தால் செய்த ஒரு பொருளை உண்மையான பெரும்பொருளாக பரம்பொருளாக நினைப்பது என்பதுதான் பக்தி மார்க்கம். பரம்பொருளாக பகவானை நினைக்க வேண்டும். இதோ இந்த நடராஜா விக்கிரகம் இருக்கு, இது பல வடிவத்திலே இருக்கிறது. இதை பரம்பொருளாக நினைக்கின்றவர்களும் நாட்டிலே இருக்கிறார்கள் என்பதால் தான் தபதிகள் இன்னும் இருக்கிறார்கள், செய்கிறார்கள். இன்னமும் பல இடங்களிலே இந்த விக்கிரகங்கள் விற்கப்படுகின்றன, அதை வாங்கி கொண்டு வருகிறார்கள். இதை சொல்ற இதற்கு விக்கிரக ஆராதனை என்று பேர். பாருங்க, விக்கிரகம் ஆராதனை. ஆராதனை என்பது என்ன? தியாகராஜ ஆராதனை அது வேற. தியாகராஜன் ஆராதனை செய்தது, தியாகராஜ ஆராதனை என்ன? அவர் ராமருடைய விக்கிரகத்தை பூஜை செய்தார். இந்த எண்ணம் நமக்கு வரும் பொழுது ராமபக்தி நமக்கு வரும். அதற்கப்புறம் தான் அவர் பாடின பாட்டு நமக்கு சுவையாக இருக்கும். தேனார் ராம பக்தி ராம ராஜ்ய ராம பக்தி ராம ராஜ்ய ராம பக்தி. இதெல்லாம் இல்லைன்னா சுவாமி நான் உங்களை சொல்லலை, இந்த ஈகோவை தவிர அவர் ஒன்றும் வராதுன்னு. ஆனவன் வேற ஒன்றும் வராது. அவர் அப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணார், அவர் அவ்வளவு சிறப்பு ரிஷபத்துல போய் சஞ்சாரம் பண்ணார். அப்புறம் கீழே இறங்கல, ரி ரிஷபம், அது வந்து ஆணவம் இல்லாமல் சொல்வதுன்ற நிலை எப்போதோறும் பக்தி நமக்கு ராமரிடத்துல வந்து விட்டால் அதுக்கப்புறம் அது டெக்னிக்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் கூட அது நமக்கு வந்து சும்மா கம்ப்யூட்டர் பிடிச்சவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியுது, ஒன்னா ரெண்டா எனக்கு தெரியவே இல்லை, ரொம்ப தெரிகிறது என்னென்னமோ சொல்லிவிடுங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ இருக்கு இல்லையா சமாதானம் எல்லாம், அவங்க ரொம்ப பந்தோபஸ்தான் வைத்துக்கொண்டு எப்பவுமே பார்த்துக்கொண்டே இருப்பது அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற விஷயம். அதுபோல ராமனை நேராக அப்படியே பார்த்துக்கொண்டு இருப்பது போன்ற கம்ப்யூட்டர் அப்படின்னா, கம்ப்யூட்டர் மேலே பக்தி இருந்தால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கிது, பெரிய வேலை கிடைக்கிறது அதான் வேற ஒன்று சொன்னேன். அதுபோல ராமன் மேலே பெரிய பக்தி இருந்தால் நமக்கு ராமபக்தி வந்து விடுகிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ராம பக்தி வந்தவுடன் முதல்ல பேச்சு வருகிறது நமக்கு, அப்புறம் பக்தி வருகிறது. பக்தி வரும் பொழுது பேசுவதில்லை, பக்தி வரும் பொழுது செயல்படுகிறான் பக்தன். பக்தியை பற்றி பேச்சு வரும் பொழுது, அதாவது என் வீட்டிலே நான் பக்தி செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னை பற்றி பேச்சு அடிபடுவது என்றால் என்ன அர்த்தம், நான் வைத்துக் கொண்டிருக்கின்ற விக்கிரகத்திற்கு நான் அலங்காரம் செய்து அழகாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பொருள். அவ்வளவுதான், இதுதான் வீட்டை டெக்கரேட் பண்ணி வைத்துக் கொண்டிருக்க டெக்கரேஷன் மாதிரி பகவான் என்று சொல்லுவோம். இதற்குத்தான் நான் உங்களுக்கு உதாரணத்திற்காக வெத்தலை போடுறாக சொல்றேன். இப்ப பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் இங்க கடைக்கு வந்து வீட்டுல விக்கிரகம் வாங்கிட்டு போய் பக்தரானவர், அவரை பத்தி நமக்கு புரியணும்னு சொன்னா வெத்தலை போடுறவங்களை எல்லாம் பாருங்க குருநாதர், ஒருத்தரா ரெண்டு பேரா பத்து பேர் வெத்தலை போடுறத பார்த்தா அழகாவே இருக்கு. ஏன் தமிழ்நாடு முழுக்க வெத்தலை போடுறாங்க சார். என் குருநாதர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அது பெருவார்த்தையாக இருந்தது, அதுதான் அழகுன்னு சொன்னார். எவ்வளவு நாள் சொன்னாலும் எனக்கு புரியல, பக்தியே வரல, அதனால ஈஸ்வரனை சொல்றதுக்கு முன்னாடி வெத்தலை போடுறத சொன்னார் அப்படின்னு. இப்படி இதை சொல்லி சுவாமியை விவரிப்பது என்பது என்ன, வெத்தலை போடுற விஷயத்தை பரவலா பேசிட்டு அதுக்கப்புறம் சுவாமியை வழிபடுகின்ற ஒரு கதையை சொல்வது என்பது என்ன, அதுபோல பக்தியை பற்றி சொல்லி இவன் பக்தனாகிவிட்டான் என்று சொல்லும் பொழுது மனிதன் வெளியில செல்லும் பொழுது வெள்ளையாக வேட்டியை உடுத்திக் கொண்டு தலையை வாரிக்கொண்டு போகிறான் அப்படின்னு, அதை சொல்லும் போது மனிதன் வேட்டி கட்டிக்கிட்டு சொல்லுவானு, அப்புறம் அந்த அம்மா புடவை கட்டின்னு போனாங்க அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லது பார்க்கலாம். அதாவது இது ஒரு அற்புதமான விளக்குகின்ற முறை, வேறு வேறு முற்றிலும் மாறுபட்ட ஒரு உதாரணத்தை சொல்லி இறைவனை சொல்லி விளக்குதல். நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நான் எந்த ஆண்டுகளிலிருந்து உங்களிடம் பேசுகிறேன் என்று முருடிசிலாட்சி மாடியிலிருந்து பேசிக்கொண்டு இறைவனை பற்றி பேசிக்கொண்டு எளிதன் பார்த்துக்கொண்டே வருகிறேன் பெற்றுக்கொண்டேன். இது மாதிரி கணக்கில் அடங்காத சொற்பொழிவுகள் முன்பு பல ஆண்டுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. சம்பந்தமில்லாத ஒரு உதாரணத்தை சொல்லி பகவானை பற்றி சொல்லுவானே, சம்பந்தமில்லாத நம்முடைய செய்கைகளை சொல்லி ஈஸ்வர பக்தியை சொல்லுவானேன் அப்படின்னா உள்ளத்திலே பதிய வேண்டும், உள்ளத்திலே பதிப்பதற்கே இவ்வண்ணம் பேசுகிறார்கள். அந்த வரி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பாட்டை எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக நான் இதை சொன்னேன், பூசுவதும் வெண்ணீர் இல்லைன்னா இந்த சாயங்கால நேரத்துல 6:30 இவ்வளவு வறட்சியான ஒரு பாடலை ஒருத்தர சுவையாக நேரத்து கொண்டு போக முடியுமா, இன்னைக்கெல்லாம் என்ன சார் இருக்கு அந்த பாட்டுல கருத்து பிரமாதமா சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் தெரியுங்கன்னா அப்படி சொன்னா டக்குன்னு கீழே விழுந்த மாதிரி, எந்த ஒரு விஷயத்தையும் சட்டுன்னு கீழே தள்ளிவிடலாம், எந்த ஒரு விஷயத்தையும் சட்டுன்னு கீழே தள்ளிவிடலாம். இப்போ எனக்கு பக்கத்துல வந்து இந்த சேர் இழுத்துட முடியுமோ, நினைச்சாலும் முடியாது, ஏன்னா இவர் உட்கார்ந்தார், நான் உட்கார்ந்து கொண்டிருப்பது என்பது ஒரு உறுதியான பொருளாக ஆகிவிட்டது. அதுபோல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பது என்பது ஒரு உறுதியான பொருள், அது எப்படி ஆகும் சார், உங்க ஆபீஸ்ல நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன், நான் தான் என் கம்பெனியுடைய சேர்மன். ஆஹா, அப்ப நீங்க உறுதியா உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பத்தி நான் சொல்லல, அதனுடைய சந்தோஷமே ரொம்ப சந்தோஷம் சார், இப்பதான் எனக்கு தெரியறது வெத்தலை போடுறது எவ்வளவு சௌக்கியமோ எவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம் சார் ஒரு கம்பெனியுடைய சேர்மனா இருக்கிறது என்ன, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், முழங்காலுக்கும் முட்டை தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கேன் நீங்க பேசுறது என்ன என்றே. நீங்கள் போட்டு பாருங்க. இதுதான் பகவான் சொல்லி கொடுக்கிற வித்தை. நாட்டிலே எந்த பகுதியிலே சென்றாலும், தேசத்திலே எல்லா விதமான மக்களையும் போய் பற்றி கொள்ள வேண்டும் என்றாலும், அதற்கு இறைவன் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பல அற்புதங்களிலே இப்படி ஒரு அற்புதமான ஒரு முறை, சொற்பொழிவு முறை என்பது உண்டு. இதற்கு ஆங்கிலத்தில் வேற இன்னொரு பேர் இருக்கிறது, எனக்கு மறந்து போயிடுச்சு. அலிகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்றது அலிகரி. அலிகரி பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்பொழுதுதான் பண்ணி பார்த்தால் என்ன ஏற்படும்னா, பேசுகின்ற உங்களுக்கு ஏற்றம் ஏற்படுகிறது. சிறையிருந்தவளின் ஏற்றத்தை கண்டுகொண்டீர்களா? கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார் அப்படின்னு. அப்படியே எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டான். ஒருவரை தான் சொன்னார், என்ன சார் மகாலட்சுமி நடத்துற அவ்வளவு பக்தியும் இருக்கு. சிறையிருந்தவளின் ஏற்றம் உங்களுக்கு தெரியுமா? ராவணேஸ்வரன் சிறை விடுத்து சென்றான். மகாலட்சுமியாக இருக்கின்ற சீதாதேவியை பர்ணசாலையோடு பெயர்த்தெடுத்துக் கொண்டு சென்றான். எதற்கு சென்றானோ என்னமோ அதற்கு நமக்கு தெரியாது. சென்றான் சென்றது தவறு என்று பரவேர் சொன்னார்கள். வென்றான் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் வெல்லவே என்பது இல்லை என்பதுதான் ராமாயணம் அப்படின்னு சொன்னார் அவர். அங்கதான் சொற்பொழிவு பாயிண்ட் வச்ச. சென்றான் என்று பலர் பேர் சொன்னார்கள். அவன் வென்றான் என்றும் கருதினார்கள். அவன் வெல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. தோல்வி அடைந்தான் சொல்லல், அந்த வார்த்தையை சொல்லல. ராவணேஸ்வரன் தோல்வி அடைந்தான் சொல்லி எப்படி சொல்ல? அதனால்தான் இந்த அலிகாரிக்கலாக சொல்றதும் போது சுவாமியை பற்றி மனசுல நன்றாக பதி. அதுபோல ஒரு முடிவாக ஏதாவது ஒரு சுவாமியை மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு தோன்றி, ஏன்னா ஏதோ இப்பதான் பாரசாரதி பெருமாள் எங்க வீட்டு பக்கம் போனார். அலங்காரம் எல்லாம் ரொம்ப பண்ணி கொண்டு போனார். பொதுமாக பண்ணி கொண்டார். கோவில்ல நாலு பக்கத்துல வீதியில தான் எப்போ அவர் போவார். அவருடைய மாட வீதியில் தான் அவர் செல்லுவார். அவர் சுற்றுகின்ற வீதிகளிலே அவர் சுற்றுவார். அங்கே நாம் சென்று அவர் கண்களிலே பட வேண்டும். அதனால்தான் தெருவில் மலிவிழா சிறக்க காணீர் காணீர் அப்படின்னு சொன்னார். பன்னிரெண்டாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒருவர். தெருவில் மலிவிழா சிறக்க, தென்னிந்தியாவில் தெருக்களில் எல்லாம் முக்கியமான காலங்களில், எல்லா நாட்களிலும் அல்ல, மாதத்திலே 10-15 நாட்களிலே, அப்படி சென்றால் இப்படி சென்றால் தெருவில் மலிவிழா சிறக்கும். பர்மா பஜாரிலே என்ன சிறக்கும்? பஜார்ல என்னென்ன பொருள்கள், உஸ்தியான பொருள்கள் சிறக்கும். நாலு மாடு வீதியில என்ன சிறக்கும்? சுற்றி பல இடங்களிலே சின்ன பிள்ளைகள் விளையாடுவதற்காக பல விளையாட்டு சாமான்கள் சிறக்கும். துணிக்கடைகளிலே என்ன சிறக்கும்? அற்புதமான துணிகள் நிறைய சிறக்கும். மாடல் கோயிலை சுற்றி இருக்கின்ற வீதிகளிலே மலிவிழா சிறக்கும். அதாவது என்னன்னா, இந்த விழாக்கள் நிறைய நடக்கும்னு அர்த்தம். இந்த இடத்துல மலிவிழா, மலிவு அப்படிங்கிற வார்த்தை கேவலமாக சொல்லப்பட்டதல்ல என்பர்கள். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நேரம் தான் சுவாமி பேசி சொன்னார். இதே சொற்பொழி ஆகிவிட்டது பார்த்தீங்களா. மலிவு என்பது கேவலம் என்ற பொருளில் சொல்லப்படவில்லை. அதனால பகவானை பாடியவர்களுடைய பாடல்களில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு உயர்வாக இருக்கிறது என்று பார்த்தீர்களா? அந்த உயர்வை தேடி அதில் நாம் எடுக்கும் பொழுதுதான் அந்த பாடலின் சிறப்பே நமக்கு தெரியும். ஒரு பாடல் தெரிந்தாலும் பக்தி தான். ஓராயிரம் பாடல்கள் தெரிந்தாலும் பக்தி தான். மலிவு என்பது தாழ்மையான ஒரு கருத்திலேயும் பேசப்படுகிறது. மலிவா போய்தான் சார், ஒண்ணுமே தெரியுங்களா? தெரிவாளெல்லாம் எப்படி மதிக்கிறதுன்னு தெரியுது சார். மலிவா போய்தான் சார், சுவாமியே நமஸ்காரம் பண்றதே கிடையாது சார். மலிவா போயிட்டு சார், எல்லாம் ரொம்ப மலிவுன்னா சீப்புன்னு ஆங்கிலத்துல பேர் இல்லையா, அந்த பொருள். அப்போ மலிவு விழா, விழாக்கள் மலிவாகி விட்டது அப்படின்னு சொன்னா என்ன மோசமாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சிறப்பாக நடந்து கொண்டே இருந்தது. காரணம் என்ன? வீட்டில இருந்து போகிற மனிதர்களுக்கு என்னென்ன, இப்போ இன்னைக்கு என்ன பெருமாள் போறாரு இந்த நாலு வீதியில அப்படின்னா, அமாவாசை சார் இன்னைக்கு. ஓ ரைட், அமாவாசை இன்னைக்கு சாமி வழியில வருவார். இன்னும் 15 நாள் கழிச்சு பார்த்தாங்க, இன்னைக்கு பெருமாள் மறுபடியும் வீதியில போறாரு என்ன சார், சுத்துறாரு என்ன வேற விதமா அப்படின்னா, பௌர்ணமி சார் இன்னைக்கு அதனால போறாரு. வேற ஒரு நாளைக்கு என்ன சார், இன்னைக்கு ஏகாதசி சார் போறார், இன்னைக்கு துவாதசி சார் போறார். ஏன் சார் இந்த மாதிரி சொல்லக்கூடாதா அப்படின்னா, நான் தினமும் போறேன்னு. ஒரு நாளா ரெண்டு நாளா மனுஷன் தினமும் எல்லா இடத்துலையும் எப்படி சுத்திட்டே இருக்கான். மனுஷன் சுத்தறதையே நம்ம சொல்லிட்டு இருந்தாலே அதுவே ஒரு சிறப்பு. ஒரு மனுஷனை பார்த்து இவன் ஓயாவது சுத்திட்டே இருக்கான்னு சொன்னா அவனுக்கு பெரிய சிறப்பு தான் அது. நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள இருக்குல்லோ அப்படி, அவ்வளவுதான். வெறும் கடத்தரவு சுத்தினா என்ன? ஆமா, வெறும் கடத்தருந்து சுத்துறது விதவிதமா சுத்தலாம். சார் அவர் காட்டாலேருந்து சாயங்காலையும் கடத்தருல சுத்தினே இருக்காரு அப்படின்னா, சுத்தினே இருக்கன்னா பலூன் வைக்கிறாரு, பலூன் வைக்கிறேன்னா கடத்தல சுத்த வேண்டாம், காட்டாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சுத்துறாரு, அது தொழிலுக்காக சுத்துக்கிறாரு. சும்மா ஏதாவது சாயங்காலம் போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கி கொண்டு போகலாங்கிறதுக்காக சுத்துறாரு. அதுபோல எத்தனை ஜென்மங்கள் பிறந்தாலும் எம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன், எத்தனை ஜென்மாவா இருந்தாக இருந்தாலும் சரி, எப்படி சுத்தினாலும் சரி, சுவாமிக்காகத்தான் சுத்துகிறோம். சுவாமிக்காகத்தான் ஆழ்வார்களை போன்று நாம் என்ன பண்ணுறோம், எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊர்ல நாம சுவாமிக்காகத்தான் சுத்துகிறோம். சுவாமி இருக்கிற கோவில உரம் சுத்தி வரோம், சுவாமி இருக்கிற ஊர்ல அந்த நாள் வாட வீதியை சுத்தி வரோம். பல இடங்களுக்கு நாம் சுத்துவது என்பது இருக்கட்டும், அதுவும் நல்லதுதான். பூமியிலே எங்கு வேண்டுமானாலும் சுத்தலாம், அது நமக்கு சிறப்பு தான். ஆகாய விமானத்திலே உலகெங்கும் போய் வரலாம், அது நமக்கு மேன்மைதான். ஆனால் கூடவே நம்முடைய ஆன்மாவனுடைய பெரிய லட்சியமாக சுவாமியை சுற்றி வருவதற்காகவும் நாம் உலகத்திலே சுற்ற, உலகத்தில் அதுக்காக சுவாமி சுற்றுறதுக்காக நம்மால் சுத்த முடியுமா? முடிய, உலகம் மிகப்பெரியது, அவனுடைய படைப்பு. அப்படிப்பட்ட படைப்பை செய்தவனுடைய உருளே வாழ்கிறோம் நாம். எங்கு வாழ்ந்தாலும் சரி, மடமா மயிலே திருவல்லிக்கேணி கண்டேனே ஆழ்வார் சொன்னார். அப்பொழுது திருவல்லிக்கேணிக்கு மயிலாப்பூர் வீதிகள் தான் மாட வீதியாக இருந்தது. அப்படின்னு நடத்தம்னா, ஒரு பக்கத்து வீதி அங்க இருந்தது, இன்னொரு பக்கத்து மாட வீதி மயிலாப்பூர் வீதியாக இருந்தது. அதனால்தான் திருவங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்ற போது பகவானை பற்றி சொல்ல நரசிம்ம சுவாமி அங்க உள்ள இருக்காரு. அந்த பக்கம் உள்ள போனா அங்க இன்னொரு சன்னிதி இருக்கு, பிரமாதமா இருக்கும் அந்த விக்கிரம் உள்ள பிரச்சு பார்த்து இன்னைக்கெல்லாம் இல்லையா பார்க்கலாம், இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம். பார்த்தாரையும் நன்றா இருந்தாரு. இவருக்கும் பிரமாதமாக உற்சவம் நடக்கும், 10-15 நாள் நடக்கும், அவருக்கும் நடக்கும், இந்த கோயில் சிறப்பா இருக்கும். இப்ப உள்ள போகலாம் பொழுது பைசா எல்லாம் சரி போகலாம், உள்ள போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். அந்த மாதிரி அவர் சொல்ல, மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேன், மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேன், சொல்லி 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 கண்களால் தண்ணீர் சோரவிட்டு பரமாத்மாவை நினைத்து கண்டபிரானை நினைத்து பார்த்தசாரதியை நினைத்து பக்தி மார்க்கத்திலே வாழ்ந்தார். வாழ்ந்தவர்கள் உண்டு, பேசியவர்கள் உண்டு, பெரும்பற்ற புலியூரானை பேசா நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னார் திருநாவுக்கரசனார். அவர் என்ன சொன்னார், சிதம்பரத்தில் இருக்கு நடராஜா, சிதம்பரத்துக்கு புலியூர்னு பேர், வியாகரபாதர் பூஜை பண்ண இடம், புலிக்கால் மணிவர் பூஜை பண்ண இடம், அதனால புலியூர்னு பேர். பெரும்பற்ற புலியூரானை பேசா நாளெல்லாம் பிறவா நாள், எவ்வளவு கௌரவமாக சொல்றாரு பாருங்க. நடராஜாவை பற்றி ஒரு நாள் பேசலையன்னா அன்னைக்கு நாம் பிறக்காத நாள்னா அது சொல்லலாமா? சுவாமி அந்த மாதிரி சொல்றாரு, நேர்த்தனும் பிறவாமல் இருக்கின்ற ஒரு மனிதனை போன்று இறைவனை பேசாமல் நான் திரிந்து கொண்டிருக்கின்றேனே, அப்படி நான் திரியக்கூடாது. தெரிந்தாலும் தெரியலாம், இறைவனை பேசிக்கொண்டே தெரிவோம் தெரிவோம் என்று சொல்லி அதற்கு என்ன பெயரிடலாம், இந்த மாதிரி இவ்வளவு தீவிரமாக சொல்லலாமான்னா தீவிரமாகவும் சொல்லலாம், இதற்கு தான் யாத்திரை என்று பெயர். அதனால் பல பேர் பல கோயில்களுக்கு யாத்திரை சொல்கிறார்கள். அதுபோல யாத்திரை என்பது இறைவனை பேசி திரிவதற்கு ஒரு உதாரணம் என்று சொல்லுவேன். அதனால நீங்கள் எப்பவுமே மனதினால் நினைத்தாலே யாத்திரை செய்வதை போன்றுதான் அர்த்தம். அதனால யாத்திரை செய்கின்றவர்களுக்கு செய்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இது திறமையை நினைத்துக் கொள்ளக்கூடாது, அது முடிந்தவர்கள் அதற்கும் போகிறார்கள், மனதினால் நினைக்கின்றவர்களும் போகிறார்கள். அதுபோல சாவியே சரணம் ஐயப்பா அப்படின்னால மனதினால் போகிறார்கள் என்றும் அர்த்த யாத்திரை தான். புறப்பட்டு நேராக போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தது திரும்பி வரது அப்படிங்கிறதும் யாத்திரை தான் அப்படின்னு சொல்லி இறைவனை பார்க்கின்ற அந்த பெரிய நிலையை நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும். எந்த பொழுதும் எல்லா சமயங்களிலும் எந்த விதமாகவும் நீங்கள் ஆராதனை செய்யலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவோடு நிறுத்திக் கொள்கிறேன்.